தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர்வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்.
மேல் கீழ் புடை ஆகிய எல்லா இடங்களிலும் இங்கனம் எல்லையின்றி பறந்து நிற்றலை அகண்ட ஆகாரம் என்பர். காலை வேளையில் பலகணி வழியாக நுழையும் சூரிய ஒளிக்கற்றையில் மிதக்கும் நுண்ணிய துகள்கள் தாம் எத்துணை சிறியவை! எங்கும் விரிந்து கிடக்கும் அண்டகோடிகள் எல்லாம் அத்துணை சிறியவாக தோன்றும்படியாக நிற்கும் பெரிய பொருள் இறைவன்.
இது நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். திருவாசத்திலே வருகிற திருவண்ட பகுதியிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இல்நுழை கதிரின் முன்னணுக்குறைய சிறியவாக பிரியோன். உண்டை அண்டப்பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த அண்டங்களினுடைய அளவு சொல்லுகிறார். நூற்றொரு கோடி என்பது சரியா 101 கோடியா என்று கணக்கு சொல்லப்படாது. எண்ணற்ற அளவை என்பதை சொல்வதற்காக அதை சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தார் என்றால் எண்ணி ஆயிரக்கணக்கு என்று கணக்கு பண்ணுவதில்லை. அவ்வளவு எண்ணுக்கணக்கிலே அவ்வளவு பெரியது என்று அர்த்தம். அப்படி விரிகின்றதாகிய அண்டங்கள் எல்லாம் இறைவனோடு ஒப்பிடுகிற பொழுது சூரிய ஒளிக்குள்ளே தெரிகிற சிறிய தூசு போல ஆகிவிடுகிறது என்பதை சொல்வது திருவண்ட பகுதியில் வருகிற திருவாசகம். அதை மேற்கோள் காட்டுகிறார். அதாவது இறைவனுடைய பெருமைக்கு மேற்கோள் காட்டுகிறார்.
நுண்மை. இறைவன் எல்லாவற்றிலும் நுண்ணியன். ஆதலால் அவன் எல்லா பொருள்களிடத்தும் உள்ளீடாய் கலந்து நிற்பான். அங்கனம் எல்லாவற்றிலும் உள்ளுரைந்து நிற்றலை விளங்கிக் கொள்வதற்கு எள்ளில் நிறைந்திருக்கும் எண்ணெயை அவனுக்கு எடுத்துக்காட்டாக கூறுவர். முன்னே கூறிய பெருமை என்பது அவன் எல்லா பொருளையும் கடந்து நிற்கும் பெருநிலையாகும். இங்கு கூறிய நுண்மை என்பது அவன் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கும் கலப்பு நிலையாகும். கடந்த நிலையை குறிக்கும் பெயர் கடவுள் என்பது, கலந்த நிலையை குறிக்கும் பெயர் இறைவன் என்பது. கடந்த நிலையை குறிக்கும் பெயர் கடவுள் என்பது, கலந்த நிலையை குறிக்கும் பெயர் இறைவன் என்பது.
அதாவது கடந்து நிற்கிறான், கலந்து நிற்கிறான் என்று ரெண்டு எல்லைகளை வைத்துக் கொண்டு அது ரெண்டுக்கும் ஒரு நாமம் புரிய அந்த நாமங்கள் அந்த அர்த்தத்தை தருகின்றன என்கிறார். கடந்து நிற்பது கடவுள், கலந்து நிற்பது இறைவன் என்று பெயர். கடவுள் என்ற பெயருக்குள்ளேயே கூட அந்த அர்த்தம் உண்டு. அவன் கடந்தும் நிற்கிறான், உள்ளாகவும் நிற்கிறான். அதுதான் கடவுள் என்று பெயர் சொல்வார்கள். அந்த ஒரு பெயருக்குள்ளேயே கூட இந்த இரண்டு அர்த்தமும் உண்டு என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இருத்தல் என்ற சொல்லில் இருந்து இறைவன் என்ற சொல் வந்தது. இருத்தல் என்பதற்கு தங்குதல் என்பது பொருள். எனவே எங்கும் தங்கி இருப்பவன் என்ற கருத்தில் இறைவன் எனப்பட்டான்.
நாமத்துக்கான வியாக்கியானங்கள் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக விளங்க வேண்டியது இறைவன் வெளிப்பட்டும் நிற்பான். எல்லா பொருளுக்கும் வெளிப்பட்டும் நிற்கிறான், எல்லா பொருளுக்கும் உட்பட்டும் நிற்கிறான். அதுதான் நமக்கு அடிப்படையிலே தெரிய வேண்டிய விஷயம். அதை உள்வாங்கிக் கொண்டோமானால் மற்றெல்லாம் நாமங்களுக்கு சொல்கிற வியாக்கியானங்கள்.
எப்பொருளிலும் எவ்விடத்திலும் இவ்வாறு தங்கி நின்று இயக்குபவன் சிவபெருமான் ஒருவனே. அவ்வகையில் இறைவன் என்னும் பெயர் சிவபெருமானுக்கே உரியதாகும். அப்பெயர் அவனுக்கே வழங்கப்பட்டிருத்தலை பழைய நூல்களில் காணலாம்.
நம்முடைய இந்த இதை நான் பெரியவர்களை அலட்சியம் பண்ணி சொல்வதாக நினைக்கப்படாது. இது நம்ம சைவ விருப்பம். இறைவன் எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான், உட்பட்டு நிற்கிறான். அந்த தன்மையுடையதனாலே அவனுக்கு இறைவன் என்று பெயர். இந்த இறைவன் என்ற பெயர் நம் சிவபெருமானுக்கே பொருத்தம் என்றால் நமக்காக ஒரு கடவுள் தனியே இருக்கிறார் என்ற அர்த்தம் வரும். தத்துவ நிலையிலே எனக்கு இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்வதிலே எனக்கு உடன்பாடு வருவதே இல்லை. நாங்கள் அந்த இறைவனுக்கு சிவபெருமான் என்று பெயரிட்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான விளக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் பிதா என்று பெயரிடுவார்கள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று பெயரிடுவார்கள், வைஷ்ணவர்கள் திருமால் என்று பெயரிடுவார்கள். மொத்தத்திலே கடந்தும் உட்பட்டும் நிற்கிற கடவுளுக்கு எல்லாருக்கும் இறை என்றுதான் பெயர். நாங்கள் சைவ வழி நிற்கிறவர்களாகின்றபடியால் நமக்கு அந்த இறைவனுக்கு சிவன் என்றுதான் பெயர். அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பிறகு சிவபெருமான் தான் என்றால் மற்ற கடவுள் எல்லாம் பின்னாலே முன்னாலே என்று தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு போகக்கூடாது. இதிலே ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு நம்முடைய சைவ வழி நின்று நாங்கள் காணுகிறோம். ஆகவே எனக்கு சிவபெருமான் தான் கடவுள், அதிலே எந்த விதமான பரபட்சமும் இல்லை. ஆகவே சிவபெருமான் தான் எனக்கு பெரிய கடவுள். எனக்கு சிவபெருமான் பெரிய கடவுள் என்றால் மற்ற கடவுள் சின்ன கடவுள் என்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிற விஷயமாக எடுக்கக்கூடாது. என் அம்மா அழகு நான் சொல்லுகிறேன், அப்படியானால் என்னுடைய அம்மா அழகில்லையா என்று கேட்டால் அது உன்னுடைய புள்ளி. என்னுடைய உணர்ச்சியை நான் பதிவு செய்கிறேன், என்னுடைய தாய் அழகானவள் என்று நான் சொல்றதுக்கு அர்த்தம். அடுத்த வீட்டு தாய் அழகற்றவள் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. அவனுக்கு அவள் தாய் அழகானவள், இப்படித்தான் பொருள் கொள்ளவள். ஆகவே இறைவனை அவரவர் தொழுகிற வடிவத்தின்படி போற்றுதல் இயல்பு. அதனாலேதான் முனிவாசர்ல எனக்கு ரொம்ப பிரியம், தென்னாடுடைய சிவனே போற்றி என்றார். சொல்லி முடித்த கையோடு சொன்னார், என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றார். என்ன தென்னாட்டுக்குத்தான் சிவபெருமான் சொந்தம் என்று சொல்லி சொல்லி அவனை போற்றிவிட்டு உடனே சொல்லுகிறார். அதுக்காக தென்னாட்டுக்குள்ளே அவர் அடங்கி கிடக்கிறார் என்று நினையாதே, என்னாட்டுக்கும் அவர்தான் இறைவன். ஆகவே நான் தத்துவங்கள் படிக்கிற பொழுது ஒரு ஒரு தத்துவ அது என்ன சொல்வது, தத்துவ குசும்பு என்று சொல்வார்கள். என் தத்துவம் பெறுது மற்றவனை வீழ்த்துகிறது என்ற நோக்கத்திலே தத்துவம் படிக்கவே கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இங்கே ஐயா சொல்லுகிறது சிவபெருமான் தான் இந்த கடவுள் என்றால் எங்களுடைய பார்வையிலே சிவபெருமான் தான் கடவுள் என்று அதற்கு பொருள் பண்ணிக் கொள்ள வேண்டும்.
இறைவன் நுண்ணியன் ஆதலால் பருப்பொருள்களாகிய மலங்களால் பற்றப்படாமல் என்றும் தூயவனாய் நிற்பான் என்பதும் விளங்கும்.
அதிக திருப்பி,
இறைவன் நுண்ணியன் ஆதலால் பருப்பொருள்களாகிய மலங்களால் பற்றப்படாமல் என்றும் தூயவனாய் நிற்பான் என்பதும் விளங்கும்.
இது போடு போட்டு கொள்கிறார். இறைவன் ரொம்ப நுட்பமானவன், நுட்பமானவன் என்றால் உண்மைக்கும் உண்மையானவன். மலங்கள் பருப்பொருள்கள், ஆகவே பருப்பொருள்களாலே அதை பற்ற முடியாது, அது அதற்குள்ளே போய்விடும். அதாவது ராமாயணத்திலேயே எனக்கு இந்த பேர் அங்கார தாரகை என்று நினைக்கிறேன், ஆஞ்சநேயன் கடல் கடந்து போவான். அவனுடைய பாதையை மறைப்பதற்கு ரெண்டு மூன்று சம்பவங்கள் நிகழும். ராமாயணம் படித்தால் தெரியும். அதிலே ஒரு மலை கடலிலே இருந்து எழும்பி,
மைனாகமலை
என்ற மலை கடலிலே இருந்து எழும்பி அனுமனை பார்த்து, நீ ராம சேவை செய்கிறாய், ஆகவே உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, கடலை தாண்டி பிறப்பது லேசான மேலே ஓய்வு தேவை, ஆகவே என்னிலே கொஞ்சம் அமர்ந்து நீ ஓய்வெடுத்துக் கொண்டு போக வேண்டும் என்று அந்த மலை கேட்கும். அனுமன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதெல்லாம் திரும்பி வர்ற பொழுது பார்க்கலாம் என்று விட்டு மலையை கடந்து போய்விடுவான். பிறகு ஒரு பெரிய அரக்கி தோன்றி இவனுடைய பாதையை மறைத்து நிற்பான். பாதையை மறைத்து இவனை விழுங்குவதற்கு தயாராக பாதையை மறைத்து நிற்பாள். அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், டக்கென்று தன்னுடைய உடம்பை துருக்குவான். அவனுக்கு இந்த அட்டமாசித்திகள் கை வந்தவன் ஆஞ்சநேயன். அவனுக்கு அனிமாவும் முடியும், லகிமாவும் முடியும், மகிமாவும் முடியும். மகிமா என்பது உருவத்தை பெருப்பித்துக் கொள்வது, அனிமா என்பது உருவத்தை செருப்பித்துக் கொள்வது. அனுமன் என்ன செய்வான், உடனே தன்னுடைய உருவத்தை செலுத்து அவளுடைய வாய்க்குள்ளே போய் பிறகு உருவத்தை பெருத்து வெளியிலே வந்த பொழுது அவள் இறந்து போய்விட்டான். எல்லாம் ராமாயணம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்னென்றால் ஒரு லட்சியம் நோக்கி நீங்கள் பயணம் செய்கிற பொழுது அதை தடுப்பதற்கு சில பேர் உங்களை எதிர்த்து நிற்பார்கள், சில பேர் உடன்பட்டு நின்றும் அதிலிருந்து ஓய பண்ண பார்ப்பார்கள். கொஞ்சம் எங்களோட வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ என்பதும் லட்சியத்துக்கு தடை தான். நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களை தடை என்று நினைப்போம், இவன் பரவாயில்லை நம்ம உட்காரத்தானே சொல்லுறான் என்று உட்கார்ந்தமோ லட்சியம் என்று போய். அனுமன் உட்கார சொன்னவனையும் ஏற்கவில்லை, எதிர்த்து நின்றவனையும் அவள் வடிவத்திலே நின்று போராட விரும்பவில்லை. உடனே உடலை சுருக்கி உள்ளே போய் வெடித்துக் கொண்டு வெளியிலே வந்திருக்கிறான். இதெல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு லட்சியம் நோக்கி நகர்கிற பொழுது ஓய்வுக்கு இடமில்லை என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். லட்சியம் நிறைவேறும் வரையில் ஓய்வில்லை. அனுமான் சொல்லித்தருகிற விஷயம் அதுவும் அவள் புகழ்ந்து சொல்லி அவனை உட்கார சொல்லுகிறாள். நாங்கள் உடனே உட்கார்ந்து கொள்வோம், லட்சியம் நிறைவேறும் மட்டும் உட்கார்வதற்கு இடமில்லை என்று அதை தாண்டுகிறான். எதிர்த்து நிற்கிறவனோடு பெரிய போர் செய்யவில்லை, அதை அதை தன்னை தன்னை சுருக்கி கொண்டு என்றால் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறகு பிரிப்பித்து அவளை நீக்கி விட்டுட்டு அங்க அந்த பக்கம் போகிறான். ஆகவே இது இதை ஏன் சொல்ல துணைங்க என்று மறந்து போனேன், எனக்கு அந்த இடம்பாசைக்கு சொல்றேன்.
இறைவன் நுண்ணிய நாதலால் பருப்பொருள்களாகிய மலங்களால் பற்றப்படாமல் என்றும் தூயவனாய் நிற்பான் என்பது விளங்கும்.
அதாவது மிக சின்ன பொருளாக இருக்கிறவனை மற்றவனாலே பற்ற முடியாது. அதாவது மலங்கள் எல்லாம் பருப்பொருள், இறைவன் நுண்பொருள், நுண்பொருளை பருப்பொருளாலே பற்ற முடியாது. ஏனென்றால் அதுக்குள்ளே போயும் நின்று காட்ட. ஆகவே இறைவன் இந்த மூன்றினாலும் அகப்படாமல் நிற்பான் என்கின்ற அந்த ரகசியத்தையும் அவனுடைய நுண்மைக்கும் என்ற அந்த தகுதியை கொண்டு நிறுவனம் பண்ணி காட்டுகிறான்.
அவனது பெருமையின் முன் அண்டமும் ஒரு அணுவாய் தோன்றும், அவனது நுண்மையின் முன் அணுவும் ஒரு அண்டமாய் தோன்றும்.
அதாவது அதெல்லாம் கடவுளுக்கு ஒரு வரைபடம் கூறுகிறார்கள் இதிலே, அப்படித்தான் நான் நினைப்பது உண்டு. இறைவனுடைய பெருமையை நினைத்தால் அண்டங்கள் எல்லாம் அணுவாக போய்விடும். இறைவனுடைய நுண்மையை நினைத்தால் அந்த நுண்மை எவ்வளவு பெறுது என்றால் அணு கூட அண்டமாக போய்விடும். அதாவது இறைவனுடைய நுண்மையை நீ விளங்க வேணும் என்றால் அது எப்படிப்பட்ட நுண்மை என்றால் சாதாரண உணு அணு அண்டமாக தோன்றுகிறது என்றால் இறைவனுடைய அந்த அணுத்தன்மை எவ்வளவு நுட்பமானது என்பதை விளங்குவதற்காக இதை சொல்லுகிறார். ஆகவே பெருமையிலே அவன் அண்டங்களுக்கு அண்டம், நுண்மையிலே அவன் அணுவுக்கு அணு, அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் என்று திருவாசகத்திலே வரும். கணுமுற்றி நின்ற இல்ல இது இதிலே விநாயகர் அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் கணுமுற்றி நின்றே கரும்புள்ளே காட்டி என்பார். இறைவனுடைய பாருங்கள், எல்லாரும் ஒன்றைத்தான் பேசியிருக்கிறார். தத்துவம் படிக்கிற பொழுது இதைத்தான் பேசியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இறைவன் பெருமைக்கு பெருமையாகவும் உண்மைக்கு உண்மையாகவும் இருக்கிறான். இவ்வளவுதான் செய்தி.
பேரருள் இறைவன் அளவில்லாத அருளுடையவன் ஆதலால் அருளுடைய ஆதன் பற்றி அவனை கருணை கடல் என்று போற்றுவர். அவன் எண்ணில்லாத உயிர்கள் மேல் இரக்கம் கொண்டு கைமாறு சிறிதும் கருதாது அவைகள் நலமடைத பொருட்டே அளவற்ற செயல்களை எப்பொழுதும் மேற்கொண்டு செய்து வருகிறான். உயர்ந்த மக்கட்பிறவியை பெற்ற நாம் தலைவனாகிய அவனை மறந்து நம்மையே தலைவராக கருதுகிறோம். நமது மனத்தை அவனிடத்திலே செலுத்தாமல் உலகியலிலே செலுத்தி வருகிறோம். அவன் விதித்த விதிகளை பின்பற்றாமல் நடக்கிறோம். ஆயினும் அவன் நம்மை ஒருபோதும் வெறுத்து விலக்கியதில்லை. அவனுடைய அருளுக்கு அளவில்லை.
இறைவனுடைய பெருமையை உணராது நாம் தலைதுரைக்க நடக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கும் அவன் கருணை செய்கிறான். அதுதான் அந்த இறைவனுடைய பெருமை என்று.
அன்பிலே தாய் அன்பு சிறந்தது, ஈடு இணையற்றது என்பர். அவளது அன்பின் நிலையும் ஓரொரு சமயம் மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆயின் இறைவனது கருணையோ என்றும் ஒருபடித்தாய் நிற்பது. அது பற்றியே இறைவனை தாயினும் இனியன் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர்.
தாயை விட உயர்த்தி ஒரு ஓமை ஒருவருக்கும் சொல்ல முடியாது. அன்பிலே தாய்க்கு நிகர் தாய்தான். ஆனால் இறைவன் தாய் கூட சில நேரத்திலே கோபப்படுவாள், அவளுடைய மனநிலைக்கேற்ப அவளுடைய உணர்வுகளிலே மாற்றம் வரும். ஆனால் இறைவன் எல்லா உயிரையும் என்றைக்கும் காக்கிறான், எந்நேரமும் காக்கிறான். அதனாலேதான் அவனை தாய் சிறந்த தயாவான தத்துவனே என்று திருவாசகத்திலே பேசுவார்.
அவனுக்கு ஆட்பட்டவர்கள் அவனது பேரருளை நினைந்து எப்படியெல்லாம் உருகுகின்றனர். தந்தையே, அடியேனை அன்பினாலே உனக்கு தொண்டனாக செய்தாய், உனது திருவருள் நோக்கினாலே என்னை தூய்மை செய்து அருளினாய், மிகவும் அரியவனாகிய நீ எனக்கு மிகவும் எளியவனாகி இறங்கி ஆண்டு கொண்டாய். நான் ஒரு பேதை, நாயினும் கடைப்பட்டவன், நான் செய்த குற்றங்கள் அத்தனையும் நீ பொறுத்து கொண்டாய். இத்தனையும் என் போன்றவர் அளவிற்கு உரியனவோ அல்ல. எம்பெருமான் தனது பேரொருளை என் மீது வைத்த தன்மையை என்னென்பேன். இரும்பு போன்ற வலிய மனமுடைய என்னை மெல்ல மெல்ல ஈர்த்து உன் இணையடிகளில் சேர்த்து கரும்பு தரு சுவையை எனக்கு காட்டினாய். துன்பத்தை தரும் பிறப்பு இறப்புகளில் அழுந்தி கிடந்த ஆதரவற்ற அடியேற்கு உனது பாதமலர் காட்டியது உன் பேரொருளே அன்றோ? நாய்க்கு பொன் தவிசு இடுவது போல அடியேற்கு உன் பொன்னருள் கிடைத்தது. அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டாய். நின் அருளால் நான் உய்ந்தேன். உனது பரங்கருணை தருங்கடலில் நான் படியுமாறு எனக்கு அருள் புரிவாயாக. இவ்வாறு இறைவனது பெருங்கருணை திறத்தினை வியந்து உருகி பாடியுள்ள பான்மையை நமது தேவார திருவாசகங்களில் காணலாம்.
அதாவது தேவாரங்கள் இறைவனுடைய பெருமையையும் உண்மையையும் அருளுடமையையும் சொல்லுகிற அந்த செய்திகளை தொகுத்து சொல்லியிருக்கிறார்.
பேத்தின் அருமை. இறைவன் பெறுதற்கு அரியவன். அவனை அடைய வேண்டின் முதலில் உலக நெறியில் ஓர்ப்பு ஏற்பட வேண்டும். சிவத்தொண்டு, சிவபூசை முதலியவற்றை இடைவிடாது உள்ளன்போடு செய்து வரல் வேண்டும். அதன் பயனாக இருவினை ஒப்பு என்னும் பக்குவ நிலை வரல் வேண்டும். ஞானாசிரியர் வாய்க்க வேண்டும். அவர் காட்டும் நெறியிலே வழுவாது நின்று உண்மை ஞானத்தை பெற வேண்டும். இங்கு கூறிய இத்தனை சாதனைகளில் நின்று ஞானத்தை பெறுதல் என்பது அத்துணை எளிதோ? இதனை கருதியே பல்லூழிக் காலம் பயின்று அரணை அச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்றனர் பெரியோர்.
பல்லூழிக்காலம், எத்தனையோ ஒளிக்காலங்கள் பழகினால் இந்த பக்தி நிலை சற்றே வரும், கொஞ்சம் வரும் என்கிறார். அப்போ அதை அதனுடைய விரிவை சொல்லி, அதனுடைய சுருக்கத்தை சொல்லி, அதனுடைய பெருமை, இறைவனுடைய பெருமையை, இறைவனுடைய வழிபாட்டினுடைய பெருமையை காட்டுகிறார். அதாவது படிநிலைப்படுத்தி காட்டினார். கடவுளை அடைகிறது பேற்றின் அருமை என்று சொன்னால், லேசிலே கடவுளை அடைய முடியாது, இன்னென்ன பக்குவங்கள் வந்து அதெல்லாம் சித்தியடைந்து சித்தியடைந்துதான் கடவுளை அடையலாம். ஆகவே பேற்றின் அருமை என்பதற்கு விளக்கங்கள் அவர் சொல்லி போகிறார்.
உயிர்களாகிய நாம் இப்படிப்பட்ட மெய்நெறியில் செல்லாமல் உலகியலிலே உழன்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மிடத்தில் உள்ள பாசத்தடையே ஆகும். இத்தடை என்று நீங்குமோ? அதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் வேண்டுமோ? பெறுதற்கு அரியவன் பெருமான் என்று உமாபதி சிவனார் சொல்வது எவ்வளவு உண்மை! இதனை கற்போர்க்கு அப்படியானால் இறைவனை பெறவே முடியாதா என்று ஐயமும் திகைப்பும் ஏற்படலாம் அல்லவா? அதனை உணர்ந்தே அவன் பேரருளாளன் என்ற கருத்தையும் உடன் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர்.
அதாவது பேற்றின் அருமை என்பதை மட்டும் சொல்லிவிட்டால் அப்ப நம்மாலே அவரை அடைய முடியாது என்று அவன் அவன் வேறு வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவான். அப்படியானால் பேற்றின் அருமைக்கும் பேரருளுக்கும் என்று பிறகு சொல்லலாமே என்றால், சில பேர் முதல்வரியை படித்துவிட்டு அடுத்தவரை படிக்க நேரம் இல்லாமல் எழுப்பி போய்விடுவான். நமக்கு சில சினிமாக்கள் பார்க்கிற பொழுது அடுத்த நல்ல ஒரு காட்சி வருவது தெரியாமலே நாங்கள் இடையிலே எழுப்பி வந்து விடுவோம். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். இவர் சொல்வதற்கு பேட்டு நன்மைக்கும் பேரருளுக்கும் என்று சொல்லியிருந்தால் அது கூட பொருந்தும். பேட்டு நன்மைக்கும் என்று சொன்னவுடனே அவரை அடைவதற்கு கஷ்டமானவர் என்று சொன்னது கண்ட உடனேயே, சரி அப்ப நமக்கு இந்த தொழில் தெரிவராது என்று எழும்பி போய்விடுவான். அதற்காக பேரருள் என்பதை முன் சொல்லி பிறகு பேட்டு நன்மையை பின் சொல்லுகிறார். பேரருள் உடையவன் என்று சொன்னபடியால் அவனுடைய அருமையினாலே இந்த பெறுதற்கு அருமையாகி அந்த தன்மையை நாம் கடக்கலாம் என்பதை உணர்த்துவதற்காக அதை முன் சொல்லி இதை பின் சொல்கிறார் என்று நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
அன்று தொட்டே உயிர்களோடு உடனாய் நிலை பெற்றுள்ள இறைவன் அவ்வுயிர்களை தானாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணை உடையவன். அதற்கு தடையாக இருப்பது ஆணவ மலம். உயிர்களை பற்றியுள்ள அம்மல சக்தியை தன் திருவருட் சக்தியினால் சிறிது சிறிதாக நீக்கி வருகிறான். இவ்வாறு செய்வதில் அவனுக்கு ஒருபோதும் சலிப்பு உண்டாதல் இல்லை. அவனது பேரருளே எல்லா உயிர்களுக்கும் உய்தியை தரவல்லது. அவனது அருளையே பற்றாக பற்றினால் பாசப்பற்று நீங்கி வாழலாம், இறைவனை பெறலாம். எனவே இறைவன் பெறுதற்கு அரியவனாகவும் இருக்கிறான், திருவருள் உதவியினால் பெறுதற்கு உரியவனாகவும் இருக்கிறான். இவ்வாறு பேற்றின் அருமை என்பதோடு முன்னே உள்ள பேரருள் என்பதையும் இணைத்து நோக்கி பொருள் கொள்ளுதல் வேண்டும்.
அவர் சொல்லுகிறார், பேற்றின் அருமையை தனியே படித்து விடாதே, விட்டு விட்டு போய்விடுவாய். பேரருள் உடையவன் என்பதை படித்துக் கொண்டு படித்தாய், இறைவன் நம்மை காப்பான், அவனை காணுவதற்கு கூட அவனையே செய்வான், அதான் அவனாலே அவன் தாள் வணங்கி என்று சொன்னார்கள். இந்த நாளையும் சொல்லி இன்னும் இருக்கிறது அந்த கட்டுரை.
சிவப்பிரகாச கருத்து. ஆசிரியர் உமாபதி சிவம் தமது சிவப்பிரகாசம் என்ற நூலில் பதியாகிய பரம்பொருளின் இயல்பை சொல்லும் போது, செல அரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் செய்யுள் 13 என்கிறார். அத்தொடரின் மறுவடிவமாகவே திருவருட்பயனில் இச்செய்யுள் அமைந்துள்ளது என்பது நோக்குதற்குரியது. செல அரிதாய் என்பதற்கு ஏற்ப இங்கே பேற்றின் அருமை என்பது உள்ளது. செல்கதியாய் என்பதன் பொருளை இங்கே பேரருள் என்பது விளக்கி நிற்கிறது. சிறிதாகி என்பதை இங்கே நுண்மை என்று குறிப்பிடுகிறார். பெரிதாய் என்பதை அப்படியே பெருமை என்று இங்கே அமைத்துக் கொள்கிறார்.
இதே குரல் தருகிற அர்த்தத்தோடு சிவப்பிரகாசத்திலே அதே ஆசிரியர் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடலை இதனோடு ஒப்பிட்டு காட்டுவதற்காக நூலாசிரியர் இங்கே எடுத்து காட்டுகிறார். அது அவருடைய நூற்புலமையினாலே, அவருக்கு அந்த நூலையும் படித்ததினாலே தெரிந்திருக்கிறது. இதே அர்த்தம் எப்படி சிவப்பிரகாசம் திருவருட்பயனுக்கு மூல நூலாக கருதப்படுகிறோம், அதை விளக்கம் செய்யத்தான் திருவருட்பயன் செய்தார் என்பதனாலே அந்த நூலிலேயும் இதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நூலாசிரியர் உரையாசிரியர் எடுத்துக்காட்டுகிறார்.
பெரிதாய் என்பதை பெருமை என அமைத்துக் கொண்டார் போல, சிறிதாகி என்பதையும் சிறுமை என்று அமைத்துக் கொள்ளலாமே. அப்படி செய்யாமல் சிறுமை என்பதற்கு பதிலாக நுண்மை என்ற சொல்லை இங்கே ஆள காரணம் என்ன என்று கேட்கலாம். சிறுமை என்ற சொல் நுண்மையை குறிக்கும். சான்றாக சிற்றம்பலம் என்பது சிறுமை பிளஸ் அம்பலம் என பிரிந்து நுண்ணிய அருள்வெளி என பொருள்படும். இதில் சிறுமை என்பது நுண்மையை குறித்து நிற்றலை காணலாம். மேற்காட்டிய சிவப்பிரகாச தொடரிலும் நம் ஆசிரியர் இறைவனது நுண்மையை குறிப்பதற்கு சிறிதாகி என்ற சொல்லையே ஆண்டிருத்தல் கண்கூடு.
உரையாசிரியர் பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று போடுகிறாரே, அது ஏன் அப்படி போட வேண்டும் என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். பெருமைக்கு என்றால் பெரியது, அப்ப அதுக்கு எதிர் சொல் என்ன? சிறுமைக்கும் என்றுதானே போட வேண்டும், ஏன் நுண்மைக்கும் என்று போட்டிருக்கிறார் என்றால், நுண்மை என்ற சொல் சிறுமையை குறிக்கும் என்பதற்கு ஒரு மேற்கோள் காட்டிவிட்டு போகிறார்.
அப்படியானால் திருவருட்பயனில் சிறுமை என்ற சொல்லை அவர் ஏன் பயன்படுத்தவில்லை? நுண்மை என்ற சொல்லை ஏன் பயன்படுத்த வேண்டும் எனில், வெண்பாவாகிய யாப்பே அதற்கு காரணம் எனலாம். பெருமைக்கும் சிறுமைக்கும் என்று பாடினால் யாப்பு கெடும். பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று அமைத்தால் யாப்பு கெடாது. அது கருதியே நுண்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆசிரியர். வேறு நயம் கருதி அதனை இங்கே பயன்படுத்தினார் என்று கருத வேண்டியதில்லை.
அதாவது வெண்பா நான் சொல்லியிருக்கிறேன், அது ரொம்ப நுட்பமான பாடல் வரி. ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடையிலான தொடர்பும் அங்கே கவனிக்கப்படும். ஏன் நுண்மை என்று போடாமல் சிறுமை என்று போடாமல் நுண்மை என்று போட்டார் என்பதற்கு வெண்பா யாப்பு தான் காரணம் என்று சொல்லி போகிறார் ஆசிரியர். அதை நாங்கள் அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம்.
இனி சிவப்பிரகாச தொடரில் உள்ள 4 கருத்துக்களையும் திருவருட்பயனில் அதே வரிசையில் நிறுத்தவில்லை, மாற்றி எதிர் நிரலாக அமைத்துள்ளார் என்பதையும் காணலாம். எனவே சிவப்பிரகாச தொடரை பின்னிலிருந்து நோக்கினால் பெருமை நுண்மை பேரருள் பேற்றின் அருமை என்ற வரிசை முறை கிடைத்துவிடும்.
சிவப்பிரகாச பாடல் தானே இப்ப நாங்கள் அவர் மேற்கோள் காட்டுகிறார். அங்கே இந்த பாடல்ல பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் என்று நமக்கு குரல் வடிவிலே வருகிறது. அங்கே பேற்றின் அருமையிலே இருந்து தொடங்கி தலைகீழாக அந்த பாடல் வரியிலே அதே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார்.
அதாவது செல அரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய்.
செல அரிதாய் என்பது பேற்றின் அருமை, செல்கதியாய் என்பது பேரருள், மற்றது நுண்மை, அடுத்தது
சிறிதாகி
நுண்மை, பெரிதாகி பெருமை. அதே செய்தியை மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சொல்லுகிறார். இப்பொழுது இந்த குரல் படித்துக் கொண்டு போகிற பொழுது இவையெல்லாம் எங்களுக்கு உபரி செய்திகளே தவிர குரல் விளக்கம் ஓரளவு நாங்கள் அடிப்படையிலே கேட்டுக்கொண்டோம்.
அதோட ஆனந்தராசன் ஐயாவோட உரை முடியுது இந்த குரலுக்கு. இப்ப சைவப்பெரியார் படிக்கலாங்களா?
கொஞ்சம் படிங்க.
குறள் 3, பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனாரின் உரை. பதவுரை. பெருமைக்கும் அதாவது சிவபெருமானவர் நிறைவினாலும், நுண்மைக்கும் அரிதற்கு அருமையினாலும், பேரருட்கும் மிகுந்த அருளினாலும், பேற்றின் அருமைக்கும் ஒருவரால் பெறுதற்கு அருமையினாலும் ஒப்பின்மையான், தமக்கு ஒப்பில்லாதவர். ஒப்பின்மையானுக்கு மேற்கோள் கொடுத்திருக்கிறாங்க. சில புறச்சமயங்கள் கடவுளை அடைதல் இலகுவான செயல் என்று கூறும். இப்படி கூறுவதே அவைகள் பொய் சமயம் என்பதற்கு சாட்சியாம். யோக்கியமான சர்வகலாசாலையில் உயர்ந்த பட்டங்கள் பெற விரும்புவோர் இடைவிடாது படித்தல் வேண்டும். அயோக்கியமான சர்வகலாசாலைகளிலே அற்ப படிப்பும் இன்றி பணங்கொடுத்து பெறப்படும் உயர்ந்த பட்டங்கள் வீண் பட்டங்கள் ஆதல் போல, சாதனையின்றி இலகுவாக அடையும் கதிகளும் அக்கதிகளுக்கு தலைமையை உடைய கடவுள் என்று சொல்லப்படும் பொருளும் வீண் பொருள்களாம். கடவுள் அடைதற்கு அரியர் என்று சொல்லி அடைதற்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாவற்றையும் தரும் சமயமே சற்சமயமாம்.
இதிலே நான் ஒன்றும் பேச விரும்பாத இடம் கிடைத்த. அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இவர்கள் அந்த தத்துவ நியாயத்திலே ஊறியவர்களுக்கு தெப்பச்சமயங்கள் மேலான ஒரு சின்ன கோபம் இருக்கிறது. அவர்கள் சில அடிப்படைகளை மறுக்கிறதை வைத்துக் கொண்டு இவர்கள் கோபப்படுவார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்வார்கள், கடவுளை அடைய ஒரு கஷ்டமும் படுத்தவில்லை, சுலபமாக அடையலாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கிண்டலான ஒரு உவமை சொல்லுகிறார். அதாவது சில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, ஒரு கஷ்டமும் இல்லாமல் பட்டம் வாங்கலாம். என்னிடம் கூட சில பேர் அப்படி கேட்டார்கள், ஏதாவது ஒரு பட்டம் தேவையா என்று. பட்டம் வாங்குவது என்று இருக்கிறது, பட்டம் பெறுவது என்பது ஒன்று இருக்கிறது. பல பேர் பட்டம் வாங்குகிறார்கள், பணம் கொடுத்து பட்டத்தை வாங்கி விடலாம், படித்து பட்டம் பெற வேண்டும். பட்டம் வாங்குறவனுக்கு பட்டம் வாங்குவது என்பது ஒரு பெரிய வேலையாக தெரியாது, பேற்றின் அருமை அவனுக்கு தெரியாது என்பதை கிண்டலாக சொல்லுகிறார். ஆனால் நான் என்னால் இதை அப்படியே வழிமொழிய முடியவில்லை. ஏனென்றால் சில பேருக்கு அப்படி ஆகி இருக்கிறது, நம்முடைய சமயமே அதை சொல்லி இருக்கிறது. அதாவது கண்ணப்பனுக்கு அவனுக்கு இறைவன் சுலபமாக அகப்பட்டான், ஆறைய நாளிலே அகப்பட்டான். இன்னும் பல பேருடைய செய்த கண்ணப்பனுடைய செய்தி கூட சில இதிலே அது கண்புத்தினதெல்லாம் அருமை என்று சொல்லுவதாகவோ தெரியவில்லை. பேற்றின் அருமை என்பது உயிர்களினுடைய நிலையை பொறுத்தது என்பது என் கருத்து. அதாவது எங்களுடைய வளர்ச்சி குறைவாக இருந்தால் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும். வளர்ச்சி நிறைய உள்ளவனுக்கு கஷ்டம் இல்லாமல் பல பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவம் காரணமாக ஒரு பிறவியிலே அவனுக்கு சுலபமாகவும் கடவுள் கைக்கு அகப்படுவான். ஆகவே இதையெல்லாம் கேட்டு நாம் பயப்பட தேவையில்லை, நம் கைக்கும் அகப்படக்கூடியவனாக இறைவன் இருப்பான். அது ஏதோ ஒரு இதிலே வரும், கையிலே போல் கையிலே நான் பிசைந்தேன் என்று சொல்வார் கடவுளை, அப்படி போட்டு பிசைய முடியும். அந்த அளவுக்கு கடவுளுடைய நெருக்கமும் உண்டு. ஆனால் சட்ட ரீதியாக அறிவுபூர்வமாக படிக்கிற பொழுது கடவுளை அடைதல் சுலபம் என்று சொல்வதிலே ஒரு 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 வெறுப்பு காட்டுகிறார்கள் இவர்கள். அவ்வளவுதான், அதை மட்டும் நீங்கள் பதிவு செய்து கொண்டால் போதும். தத்துவம் படிப்பது என்பதிலே இருக்கக்கூடிய நான் எப்பொழுதும் அதுதான் சொன்னது. அதாவது சிலந்தி வலையிலே அகப்படுவது போல அகப்படுவதற்கான இடங்கள் பல தத்துவ நிலையிலே உண்டாகும். அதை நீக்கி 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 நகர்ந்து கொண்டு போய்விட வேண்டும். இதுதான் நான் நினைக்கிறது உண்டு. கடவுள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதிலே ஒன்றுக்கொன்று முரணான செய்திகள் பல இருக்கின்றன. பேரருள் என்று ஒரு பக்கம் போடுகிறார், பேற்றின் அருமை என்று போடுகிறார் என்றால் அது ஒன்று விளங்க வேண்டும். இறையிலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது அருமையுடையவன், பேற்றின் அருமையுடையவன். நம்பிக்கை வந்துவிட்டால் அவன் பேரருளுடையவன். என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன், கடவுள் நம்பிக்கை மீதான என்னுடைய அனுபவம் கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் கடவுளை நம்ப தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு அவர் உங்களை நம்ப வைப்பார். ஒரு 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 10% நீங்கள் அவர்களை அன்பு காட்டிவிட்டால் அதை 100% ஆக்குவர்கள் பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார். கும்பிட 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 கடவுள் மேலும் மேலும் கும்பிட வைப்பார். நான் என் வாழ்க்கை அனுபவத்திலே கணிப்பினான், அதுவும் நான் இப்போ நல்லா நன்றாக உணர்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா பயணி போல ஒரு ஊராக தெரிந்து கொண்டிருந்த என்னை 5 மாதம் இருக்க வைத்து கும்பிட வைக்கிறார். நான் நினைக்கிறேன் எனக்காகத்தான் இந்த கொரோனா வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் இப்படி ஒரு இடமாக உட்கார்ந்து கும்பிடுகிற வாய்ப்பு வரும். கும்பிடுவதிலே இருக்கிற இனிமை செய்ய செய்யத்தான் வரும். அது அதை நீங்கள் அதை நீங்கள் தயவு செய்து உள்வாங்குங்கள், என் அனுபவமாக உள்வாங்குங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கும்பிட 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 அதிலே இருக்கிற ருசி தெரிய ஆரம்பித்து விட்டால் நாங்கள் உயர்ந்த சுவை ஒன்றையும் நாங்கள் அனுபவிப்பதில்லை. எங்களுக்கு தாழ்ந்த சுவை என்றால் உடனே பிடிக்கும். அதுதான் மனிதர்களுடைய இயல்பு. அதனால்தான் இந்த வெள்ளைக்காரன் அதை திறந்து கொண்டு அப்படியான சாப்பாடுகளை நமக்கு பழக்கி கொண்டிருக்கிறான். நுட்பமான சுவை அறிகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அது பழகிவிட்டால் மற்றவையெல்லாம் சி என்று போய்விடும், மற்றவையெல்லாம் தொடக்கூட மாட்டோம். அதுபோல இறைவனை நம்ப 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 அவன் உங்களுக்கு பின்னாலேயே நிற்கிறான் என்பதை மறந்து போவார்கள். அதுதான் திருவாசகம், புறம்புறம் திரிந்த செல்வமே. பின்னால பின்னால விட்டு வருகிறாராம். புறம் திரிந்த என்றால் கூட புறம்புறம் திரிந்த நாம் போகிற இடமெல்லாம் அவரும் வருவார். இந்த நிலைக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது தானாக முதல் உங்களுடைய வேலை நம்புவது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவருடைய வேலை அவர் காட்டுவார். உன்னுடைய இந்த ஒரு சின்ன வேலையை கூட எனக்கு செய்ய முடியாது என்றால் பிறகு நான் என்ன? ஆகவே நம்பிக்கையை தொடங்குங்கள். இந்த படிப்பெல்லாம் அதற்குத்தான். அதுக்கு மேலே ரொம்ப ஆராய்ச்சி அறிஞனாகிறதுலாம் தூக்கி கூப்பையில போட்டு விட வேண்டியதுதான். கடவுளை கும்பிடுவதற்கு ஒரு வழிகாட்டுதல், வழிபடத் தொடங்கினோமானால் அதனுடைய சுவை என்ன, எப்படி செய்ய, நமக்கு பின்னாலே இருந்து அவன் தள்ளி கொண்டே வருவான். இந்த ஓடாத காரை தள்ளி தள்ளி ஓட பண்ணுவது போல நம்மையும் ஓட வைத்து விடுவான் என்கின்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் அதுதான் இந்த படிப்பினுடைய பலனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.